السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு சாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், தியாமம் வரை வரக்கூடிய முஃமீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. பொழுதுமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமையிலும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி, அதை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி நபி அவர்கள் எதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், எப்படி செய்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால், அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியான குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவது கட்டாயமாக இருக்கும். எந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக இருக்குமோ அவருடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அவருடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய தீனோடு மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எல்லா விடயமும் அவருக்கு சந்தோஷமாக அமையும். யாருக்கு குடும்பம் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் யாருக்கு சந்தோஷமாக ஆகிவிட்டதோ இனி அனைத்து பகுதிகளும் சந்தோஷமாக அமைந்துவிடும். வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதி. யாருடைய ஃபேமிலி லைஃப்ல சந்தோஷம் இல்லையோ, திருப்தி இல்லையோ, அவருடைய முழு வாழ்க்கையும் கஷ்டமானதாக சிரமமானதாக இருக்கும். பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எத்தனையோ தகவல்கள் இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், எத்தனையோ கடைக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் திருப்தி இல்லை என்றால் அதன் மூலமாக அவர் சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியாது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் நம்முடைய நடத்தையில் தான் வைத்திருக்கிறான். நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம், என்ன நடத்தை எப்படி இருக்கிறது, என்ன குணநலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் ஒரு மனிதருடைய, ஒரு நபருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். தவிர ஒரு நபருடைய, ஒரு மனிதருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய பணத்தை வைத்து, அவருடைய பட்டத்தை வைத்து, பதவியை வைத்து, தகமைகளை வைத்து, குவாலிஃபிகேஷன்களை வைத்து அமைவது கிடையாது. ஒரு மனிதனும் நிறைய பணம் இருக்குது, திருமணம் முடித்திருக்கார், நடத்தை மோசம், அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்குரிய அடையாளம், கணவன் மனைவியை பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் உண்டாகும், மனைவி கணவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், திருப்தி உண்டாகும், உள்ளத்தில் ஒரு பூரிப்பு, அமைதி, சந்தோஷம் இருக்கும். ஏனென்றால் ஆணுக்கு துணையாக அல்லாஹ் பெண்ணையும், பெண்ணுக்கு துணையாக அல்லாஹ் ஆணையும் ஜோடியாக அமைத்து ஆணுக்குரிய சந்தோஷத்தை பெண்ணிலையும்,
பின்னுக்குரிய சந்தோஷத்தை ஆணிலையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். பரானில் சொல்லும் பொழுது ஓமிங் ஆயாத்தி நாம் உங்களுக்கு திருமணத்தை கணவனுக்கு மனைவியை மனைவிக்கு கணவனை தந்திருக்கிறோம். ஏன் அவள் மூலமாக நீங்கள் சுக்கூனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. சுக்கூன் என்றால் அமைதி, சுக்கூன் என்றால் திருப்தி, சுக்கூன் என்றால் மன ஆறுதல். இவை அனைத்தையும் அல்லாஹ் நம்முடைய மனைவிமார் மூலமாக நமக்கு கிடைக்க செய்திருக்கிறான். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது, எப்படி நீங்க உங்களோட குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்க என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் நாம் எத்தனை மார்க்ஸ் கொடுக்க போகிறோம்? சிலவங்க பதில் சொல்றாங்க, என்ன கல்யாணம் முடிச்சோமோ தெரியாது, முடிச்ச நாள்ல இருந்து எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. ஆனா சில மக்கள் குழந்தை பெற்று இருக்கிறாங்க, ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, மூணு குழந்தை இருக்குது, குழந்தை மாத்திரம் இருக்குது, ஆனா உள்ள சில வீட்டுல நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள வார நேரம் ஒரு சந்தோஷம் உள்ளத்துல கிடையாது. ஆனா திருமணம் முடித்திருக்கிறோம், அந்த திருமணத்தின் மூலம் குடும்ப வாழ்க்கையின் மூலம் வரக்கூடிய சந்தோஷத்தை இழந்தவர்களாக, சந்தோஷம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு குறுகிய சுருக்கமான நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை என்ன முறையில் சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கும் பொழுது நபியருடைய வாழ்க்கையிலிருந்து ஏழு விஷயங்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளலாம். ஏழு விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதிலிருந்து மிக முக்கியமான, வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முடியுமான, எல்லாருக்கும் செய்ய முடியுமான, மிக இலகுவான செய்ய முடியுமான ஏழு விஷயங்கள். அன்பார்ந்தவர்களே, நபியவர்களை போன்ற அழகான குடும்ப வாழ்க்கை நடத்திய கணவன் உலகத்தில் யாரும் கிடையாது. குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும் என்று சொல்லி காட்டினாங்க, வாழ்ந்தும் காட்டினாங்க. ஒரு அழகான ரோல் மாடல் எங்களுக்கு, ஒரு கணவன், ஒரு வீட்டு ஒரு வாப்பா எப்படி இருக்கணும் என்று சொல்லி நாங்க யாரையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, யாருடைய கல்ச்சரையும் நாங்க கடன் வாங்க தேவையில்லை. எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரி, உலகத்துக்கும் முன்மாதிரி முஹம்மது முஸ்தபா, அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக நடந்து காட்டியிருக்கிறான். நபியோட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஆயிரம் பொறுப்புகள், ஆயிரம் வேலைகள், ஆயிரம் வேலை சோழிகள், எல்லாத்துக்கும் மத்தியில் வீட்டில ஒரு கணவனாக, வீட்டில ஒரு அழகான ஒரு கணவனாக மனைவிமாருக்கு நடந்து காட்டிருக்கிறார்கள். ஒரு மனைவியே இல்ல, ரெண்டு மனைவியே இல்ல, பத்துக்கும் மேற்பட்ட மனைவிமார்களோடு நபியவர்கள் வாழ்ந்து இப்படிதான் ஒரு கணவன் வாழணும், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வேணுமா, இப்படிதான் நீங்க நடந்து கொள்ளணும் என்று நபியவர்கள் செயலாக காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஏழு விஷயங்களில் முதலாவது நல்லா கேட்டுக் கொள்வோம். நிறைய மக்கள் திருமணம் முடித்து இந்த எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ண முடியாம இருக்கிறேனே என்று நிறைய பேர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு விதமான டென்ஷனாக இருக்கிறார்கள். நிறைய வாலிபர்கள் திருமணம் முடித்து புதிய மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன செய்யலாம், எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் தெரியாமல் வாழ்க்கையையும் நாட்களையும் கடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள், அவைகளை வாழ்வில் எடுத்துக் கொள்வோம். முதலாவது விஷயம், வீட்டுக்குள்ள போற நேரம் சலாம் சொல்லி கொண்டு போறது. கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு சிரித்த முகத்தோடு இஸ்மாயில் ஒரு அழகான ஒரு புன்முறுவலோடு வீட்டுக்குள்ள போறதே எங்கட சந்தோஷத்துக்கு அடிப்படையான ஒரு பேசிக்காக இருக்கிறது. நபி அவங்க எப்பயும் வீட்டுக்குள்ள போக போகல சலாம் சொல்லி கொண்டு போவாங்க, சிரித்த முகத்தோடு போவாங்க, துஆ ஓதி கொண்டு போவாங்க. யார் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு சிரித்த முகத்தோடு போவாங்களோ, துஆ ஓதி கொண்டு போவாங்களோ, ஷைத்தான் வீட்டிலிருந்து வெளியாக விடுவான், வீட்டுல நிம்மதி உண்டாகும், வீட்டுல சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு என்ன செய்யலாம், ஏன் எங்களுக்கு வீட்டுக்கு சலாம் சொல்லி கொண்டு போக முடியாது, வீட்டுக்குள்ள போற நேரம் ஆயிரம் வேலை சோழிகளோட போறோம், என்ன காரணம்டா, நான் யார் என்று நானும் நீங்களும் விளங்காம இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, வீட்டோட கதவை தட்ட முன்னால, வீட்டு வாசலுக்கு நான் நுழைய முன்னால நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். நான் வீட்டுக்குள்ள போறேன், வீட்டுக்குள்ள உள்ள பெண்மணிக்கு நான் ஒரு கணவன், நான் ஒரு கணவன் என்பதை எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். நான் வீட்டுக்கு கதவுக்கு வெளியே ஒரு கம்பெனியுடைய சிஇஓவா இருக்கலாம், ஒரு கம்பெனியுடைய மேனேஜராக இருக்கலாம், ஒரு கடையுடைய ஓனராக இருக்கலாம், ஒரு கடையுடைய பொஸ்டராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டீச்சராக மாஸ்டராக ஏதோ ஒரு தகமையில கதவுக்கு வெளியே தான் அந்த எல்லா தகமைகளும். வீட்டுக்குள்ள வார நேரம், வீட்டுக்குள்ள நுழையிற நேரம், நான் சிஇஓ அல்ல, நான் மேனேஜர் அல்ல, நான் பொஸ் அல்ல, நான் மாஸ்டர் அல்ல, நான் இந்த பட்டம் பதவிகளை சுமந்த நபர் அல்ல, நான் வீட்டுக்குள்ள என்டர் ஆகிற நேரம், நான் வீட்டுக்குள்ள நுழையிற நேரம், நான் அந்த வீட்டில் உள்ள பெண்மணிக்கு ஒரு கணவன். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, இத மனசுக்குள்ள வச்சிட்டா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கை குறைஞ்சிடும், சந்தோஷம் வாழ்க்கை காரணமாக அமையும். கணவன் என்று வீட்டுல பெல்ல அடிச்சா லேட் ஆனா எனக்கு ஆத்திரம் வராது. கால் பண்ணி ஆன்சர் பண்ணலண்டா அவ ஆன்சர் பண்ணலன்னு எனக்கு ஆத்திரம் வராது. காரணம், அவ மனைவி உள்ளுக்கு இருந்து ஏதும் வேலை சோழிகள் இருப்பா, சிறப்பதற்கு நேரம் போயிருக்கிறது, நான் ஏன் சூடாகணும்? கடையில கடை ஆன் டைம் நேரத்துக்கு தொடக்கலண்டா அந்த சூட்ட எங்கட வீட்டுல மனைவி கிட்ட காட்ட முடியாது. வீட்டுக்குள்ள நுழையுவோமா, வெளியுடைய எல்லா தேவையும் நாங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டுதான் உள்ளுக்கு நுழையணும். 8 மணிக்கு ஆலம், 10 மணிக்கு ஆலம் வேலைத்தளங்கள்ல, ஆபீஸ்ல, எல்லா இடத்திலையும் எங்கட மொபைலோட, எங்கட இன்டர்நெட்டோட, எங்கட சோசியல் மீடியாவோட தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இப்ப நான் மனைவி கிட்ட போறேன், மனைவிக்குரிய நேரத்துக்காக கொடுக்கறதுக்கு நுழைய போறேன், அதை எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். காதல் அடிச்சிருந்த ஹெட்செட்ட கழட்டிடணும், போன தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், அல்ல சைலண்ட்ல போட்டுடணும், நான் இப்ப இந்த மனைவி கிட்ட போறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் நாங்க வெளியிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வீட்டுக்கு கொண்டு வரது இல்ல. வெளியில பிரச்சனை, பள்ளியில பிரச்சனை, கடையில பிரச்சனை, நிறைய வியாபாரத்துல தொழில பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரஷரோட அந்த பிரஷரை கொண்டு போய் வீட்டுல காட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள நுழையிறது ஏதோ ஒரு வேகமான முறையில, ஒரு வித்தியாசமான முறையில நுழையும். சலாம் கிடையாது, முகத்துல சிரிப்பு கிடையாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உங்களை மனைவி யோசிப்பா இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன வெடிக்குமோ தெரியாது, என்ன அடையுமோ தெரியாது என்று மனைவி பயப்படுவா. அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் சலாம் சொல்லி கொண்டு நுழைவோம். சலாம் சொன்ன வீட்டுல அப்படியே சாந்தம் உண்டாகிடும். துவா ஓதி நான் சேத்தான் வெளியே போவான், சேத்தான் சொல்லுவான், இன்றைக்கு இந்த வீட்டுல எங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, நாங்கெல்லாம் வெளியே போயிடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த விஷயத்தை வாழ்க்கையில கொண்டு வருவோம். இரண்டாவது விஷயம், நபி அவர்கள் செய்ததை சொல்கிற அன்பார்ந்தவர்களே, அட்டென்ஷன். நம்ம எப்ப வீட்டுக்குள்ள வாரமோ, வீட்டு விஷயங்கள மனைவி எதில் இருக்கிறாவோ அந்த விஷயத்துக்கு அட்டென் பண்ணணும். நபி அவங்க பல பொறுப்புகளை சுமந்திருந்தாங்க. நபி அவங்க முழு உண்மத்துக்கும் இஸ்லாம் போகணும் என்ற ஒரு ஸ்டிக்கர் இல்ல, ஒரு சிந்தனையில கவலையில் இருந்த ஒரு மனிதர், ஒரு நபி, ஒரு கணவர், பைத்துல் மாலுக்கு பொறுப்புதாரி, பைத்துல் ஜகாத்துக்கு பொறுப்புதாரி, கவுன்சிலிங்க்கு பொறுப்புதாரி, வரக்கூடிய கெஸ்ட வெல்கம் பண்றதுக்கு பொறுப்புதாரி, 1000 வேலை சோழிகளோட தான் நபி அவங்க பள்ளியிலேந்து மஸ்ஜிது நபிலிருந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டா எல்லா வேலையும் வச்சுட்டு வீட்டுல என்ன வேலை இருக்குதோ அந்த வேலைக்கு அட்டன் பண்ணுவாங்க. அதே ஷரீஃப்ல வந்திருக்குது, வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வேலையில் இருக்கிறாங்களோ அந்த வேலைக்கு ஒத்துழைப்பாக, ஒத்தாசையாக கோஆபரேட் பண்ணுவாங்க நபி அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவா பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், என்னுடைய கணவன் எனக்கு வேலை செய்யணும் என்று எதிர்பார்க்கிறது குறைவோ, ஆனா வேலை செய்யக்கூடிய நேரம் கணவன் என்னோடு இருக்கணும், என்னோட நேரத்தை எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு என்னோட நேரத்தை கொடுக்கணும் என்பதை பெண்கள் விரும்புவார்கள். அந்த நேரம் பெண் சொல்லக்கூடியதை அட்டென்ட் பண்ணணும், காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும். புகோ பெண்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, நான் கடைக்கு நேரம் இருந்தால் சொல்லுகிறேன், பெண்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, பெண்ணை எல்லாம் அப்படித்தான் படிச்சு வச்சிருக்கிறான், எதை சொல்லணும் எதை எந்த நேரத்துல சொல்லணும் என்று விளங்காமல் பலதையும் சொல்வார்கள். நாங்க பல பிரச்சனையோடு வீட்டுக்குள்ள வருவோம், கடன் பிரச்சனையோடு வருவோம், வியாபார பிரச்சனையோடு வருவோம், சமூகத்துடைய பிரச்சனையோடு வருவோம். வீட்டுக்குள்ள வந்தா 1000 பிரச்சனையோட மனைவி 1000 பிரச்சனையும் வச்சு கொண்டிருப்பா, எதிர்பார்த்து கொண்டிருப்பா, அவ கணவன் வந்தா சொல்றதுக்கு கொட்டடிக்க எதிர்பார்த்து கொண்டிருப்பா. நாங்க வந்து அதுக்கு காது கொடுக்கலண்டா அவ யார்கிட்ட போய் அந்த பிரச்சனைகளை சொல்லுவா. நபி அவங்க வீட்டுக்கு வந்தா மனைவிமார்கள் ஆயிரம் பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அங்க அப்படியாம், இங்க இப்படியாம், ஆயிரம் பிரச்சனைகளை சொன்னாலும் உண்மையில் இது சொல்லக்கூடாத ஒரு விஷயம் தான், பெண்கள் அதை பழகி கொள்ளணும். அப்படிதான் பெண்கள் சொன்னாலும் கணவனாகி எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதே, அதை அட்டென் பண்றது, அது என்ன சொல்றா, அது சரியோ பிழையோ, காது கொடுத்து கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக வீட்டுல எங்கிட்ட பல குறைகள் இருக்கலாம், பெண்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், இதை கெடுத்துவாங்க, இதை செய்யுங்க, அதை பாருங்க, பல விஷயங்கள் சொல்லி இருக்கலாம். காதுல வாங்கி கொள்ளாம இருந்தா அது வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிடும். காது கொடுத்து கேட்கணும். அவ சொல்றது உண்மையில சில பேர் எரிச்சலா இருக்கலாம். நாங்க சொல்றோம், இவட பேச்சு பெரிய எரிச்சல், வீட்டுக்கு வந்தாலே எல்லாத்தையும் கொட்டுவா, சொல்ல ஆரம்பிப்பா, கேட்கறதுக்கே எரிச்சலா இருக்கும் என்று சொல்லலாம். உண்மையில் அது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். ஆனா அதை சமாளிக்க கூடிய பண்பைகள் ஆண்களுக்கு தந்திருக்கிறான், அதை கொஞ்சம் கேட்கணும். அந்த சோறுகளே, பெண்கள் சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கணும், அட்டைன் பண்ணணும். மூணாவது விஷயம் அப்ரிசியேஷன். அன்பார்ந்த சகோதரிகளை, பெருகளை, முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு செய்தி, பெண்கள் செய்யக்கூடிய நலவை வாழ்த்துறது. இது இல்லாதனால நிறைய வாழ்க்கையில பிரச்சனை, நிறைய கேச விசாரிக்கிறது என்னப்பா கூட வாழ்க்கையில பிரச்சனைடா, இதுதான் பிரச்சனையா இருக்குது. பொதுவா பெண்கள் அன்பார்ந்தவர்களே, நமக்கு வேலை செஞ்சு தரக்கூடிய வேலைக்காரி அல்ல, உடுப்பு கழுத்த தரக்கூடிய ஒரு டோபியும் அல்ல, அவர் நன்றி நடத்தக்கூடியவனும் அல்ல. டைமுக்கு கழுவணும், டைமுக்கு அயன் பண்ணி வச்சிருக்கணும், டைமுக்கு நாங்க வரக்கூடிய நேரம் டேபிள்ல சாப்பாடு இருக்கணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரி அல்ல அவள். அமானிதமாக நாங்க பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய ஒரு மனைவி. பெண்கள் விஷயத்தில் எல்லாருமே பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பெண்களை அமானிதமாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேலைக்காரி அல்ல அவ, அமானிதமான ஒரு பெண். அந்த அமானிதத்தோடு நடந்து கொள்வதற்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையோடு தான் நடந்து கொள்ளலாம். அன்றாட சகோதரர்களே, அப்படி வேலை தோழி எல்லாத்தையும் செஞ்சுதாரா, கடமை கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? நபி அவங்க சொல்றாங்க, அவங்க அப்ரிசியேட் பண்ணுங்க, கடமை இல்லாததை செய்து தருகிறாள், வாழ்த்துங்கள். சமைச்சிக்காராவா சொல்லுங்க, நல்லா இருக்குது சாப்பாடு, நல்ல சமைச்சு தந்திருக்கிறாப்பா, நல்லா உங்க கிளீனா வச்சிருக்கிறாய், நல்ல குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறாய், ஏன் விஷயங்கள் நல்ல நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைப்பாக செஞ்சுட்டாராய், அவளை புகழுங்கள், அவளை வாழ்த்துங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவளோட டிரெஸ்ஸ வாழ்த்துங்க, அவளோட பியூட்டியை வாழ்த்துங்க. ஆனா ஒரு கூச்சமான ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும், வீட்டுல மனைவியை பத்தி புகழாம, மனைவியுடைய அழக புகழாம, மனைவியுடைய உடுப்பு ஆடைய டிரெஸ் புகழாம, உடுத்திருக்கிறான் எப்பயாவது சொல்லிருக்கோமா, நல்லா இருக்கிறீங்க இந்த டிரெஸ்ல, சொல்ல தவறியவர்கள். வெளியுள்ள பெண்களுக்கு சொல்கிறோம், ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஏனைய பெண்களுக்கு சொல்கிறோம், நல்லா இருக்கிறீங்க இந்த டிரெஸ்ல, நல்லா இருக்கிற இந்த ஆடையில. ஏனைய பெண்களுக்கு சொல்வதற்கு நாம் ஆரம்பமாக வருகிறது. நம்முடைய மனைவிக்கு வாழ்த்துவதற்கும் அப்ரிசியேட் பண்ணுவதற்கும் நம்முடைய நாக்கு முன்வராமல் இருக்கிறது. என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு சமைத்திருக்கிறாய், எவ்வளவு சமைத்து தந்திருக்கிறாய், எவ்வளவு வேலை செய்கிறாய், அப்ரிசியேட் பண்ணிருக்கிறோமா, வாழ்த்திருக்கிறோமா, அவளை கட்டி முன்னு போற வைத்திருக்கிறோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, நம்பியவர்கள் வாழ்த்துவார்கள், நம்மளுடைய அப்ரிசியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை நபியவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா சாப்பாடு என்னமா இருக்குது சொன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு உள்ளத்துல ஒரு யோசனை, இன்னைக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒன்றும் சாப்பாடு கிடையாது, வினாக்கிரி மட்டும்தான் இருக்குது, எப்படி சொல்றது சொன்னாங்க. யாரா சூழல்லா, வீட்டுல வினாக்கிரி தான் இருக்குது, யாரா சூழல்லா. நபி அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க, மனைவி ரொம்ப திடுக்கத்தோடு ஒரு தடுமாற்றத்தோடு வினாக்கிரிக்குன்னு சொல்றா. நபியவங்க விளங்கினாங்க, இந்த நிலைமையிலையும் நான் ஆயிஷாவை புகழணும். சொன்னாங்க, யா ஆயிஷா நிஅமல் இதாமுல் கல், நிஅமல் இதாமுல் கல், ஆயிஷா ஆணத்தில சிறந்த ஆணம் இந்த வினாக்கிரி தான், ஆணத்தில சிறந்த ஆணம் இந்த வினாக்கிரி தான். வினாக்கிரி ஒரு சிறந்த ஒரு கரியல்ல, ஒரு ஆணவ இல்ல, ஆனா மனைவிய அப்ரிசியேட் பண்ணணும். இல்லாத நேரத்தில வினாக்கிரியா ஒரு தாராவே, இவர் இந்த நேரத்திலேயாவது நான் அப்ரிசியேட் பண்ணணும் தான் சொன்னாங்க. ஆணத்துல சிறந்தது இந்த வினாக்கிரின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, இவ்வளவு வீட்டுல காலையிலையும் மாலையிலையும் எவ்வளவு செய்கிறார், கடமை கிடையாது செய்கிறாரு. ஆனா புகழ்றதுக்கு பதிலாக நானும் நீங்களும் என்ன வார்த்தை சொல்றோம், அயன் பண்ணி வச்சிருக்கிறா ஒரு ஷேர்ட்ல ஒரு கோடு விழுந்திருக்குது, என்ன சொல்றோம், என்ன சொல்றோம் அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்லணும். நாங்க நபியும் என்ன சொல்லிட்டாராங்க, நல்லவர் சொல்லணும் முதலாவது, அவளை அப்ரிசியேட் பண்ணு, அவளை வாழ்த்துங்க, அதுக்கு பின்னால குறை இருந்தா அந்த குறையை சொல்றதுக்கும் முறைய சொல்லி தந்த இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்லணும், நல்லா ஏன் பண்ணிருக்கீங்க, இந்த கோடு இல்லாம இருந்தா இதை விட நல்லா இருந்திருக்கும், நல்ல சமைச்சு இருக்கீங்க, இதுல உப்பு இருந்தா இதை விட நல்லா இருந்திருக்கும், நல்ல டீ வச்சிருக்கீங்க, சீனி குறைஞ்சிருந்தா இதை விட நல்லா இருந்திருக்கும். இதான் அடிப்படை கண்ணியமானவர்களே, வாழ்க்கைக்கு குறைய முறையாக சொல்லணும். ஆனா வாழ்க்கையில நானும் நீங்களும் தவறிட்டோம் அன்பார்ந்தவர்களே, அப்ரிசியேட் பண்ணணும் அன்பார்ந்தவர்கள். நிறைய சம்பவங்கள் இருக்குது, நான் தொட்டு காட்டிட்டு போகிறேன். எங்களுக்கு தெரியும் இந்த மனைவியை நான் எப்படி அப்ரிசியேட் பண்ணணும். ஊராவுக்கு பெண்களை, ஏனைய பெண்களை, ஆபீஸ் பெண்களை அழகா வர்ணிக்காம எங்களுக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய அம்மானுக்குரிய அழகையும் அந்த விஷயங்களை நாம் புகழுவோம். பெண்கள் புகழ் விரும்பிகள், கணவன் என்ன புகழும்னு சொன்னா அது மாதிரி சந்தோஷம் பெண்களுக்கு கிடையாது. அதை யோசித்து யோசித்து நினைத்து நினைத்து இருப்பார்கள். அஞ்சாவது விஷயம் அன்பார்ந்தவர்களே, அவருக்கு எங்களுக்கு முடியுமான சின்ன சின்ன கிஃப்ட்களை கொடுக்கிறது, சின்ன சின்ன அன்பளிப்புகள், ஹதியாக்கள். நிறைய சொன்னாங்க ஒரு பழக்கம் தவறி போயிட்டு திருமணம் பேச்சுவார்த்தை பேசி வச்சிருந்தா நிறைய கிஃப்ட் அனுப்புறோம். நோம்பு பிறநாளைக்கு, ஹஜ் பிறநாளைக்கு நிறைய பேர் அனுப்புறோம். ஆனா நிக்காக வள்ளிமா முடிஞ்சுட்டா கிஃப்ட் அப்படியே மறந்துடுறோம். ஹதியாக்கள் கிடையாது. குழந்தைகளுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறோம், கிஃப்ட்கள் வந்து கொடுக்கிறோம், நிறைய அன்பளிப்புகள் கொடுக்கிறோம். குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரம் மனைவி யோசிக்கிறார், நானும் இருக்கிறேன், ஏன் எனக்கு கணவன் தராம இருக்கிறார். குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கிறார், கிஃப்ட் சாக்லேட் கொடுக்கலாம், டாய்ஸ் கொடுக்கலாம், ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்கிறார். ஆனா ஏன் கணவன் எனக்கு தராம இருக்கிறாரே என்று அந்த பெண் வா பெண் கவலையோடு இருக்கிறாள். சொல்லாமல் அந்த துக்கத்தை அடக்கி கொண்டிருக்கிறாள். அன்பார்ந்தவர்களே, யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலுமோ அந்த ஹதியாக்களை கொடுப்போம், உள்ளம் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி. ஆறாவது விஷயம் அன்பார்ந்தவர்களே, மனைவியோடு அன்பாக இருக்கிறேன் என்று சந்தோஷத்தை வெளியே சொல்லி காட்டணும். வெளியே சொல்லணும், நான் உங்களோட அன்பாக இருக்கிறேன் என்பதற்குரிய செயல்களை செஞ்சு காட்டணும். நபியோட வாழ்க்கையில நிறைய இருக்குது, நிறைய செஞ்சு காட்டிருக்கிறாங்க. நான் உங்களோட இரக்கம், நான் உங்களோட இவ்வளவு மகப்பத் வச்சிருக்கிறேன், நான் உங்களோட இவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறேன் என்பதை காட்டுவது தவற இல்ல, குற்றம் அல்ல. ஆனா எங்களை சிலர் சொல்லலாம், இப்படி எல்லாம் பெண்களுக்கு சொன்னா பொம்பளை தலைக்கு மேல வந்துடுவா, அவன் எங்களை கண்ட்ரோல் இருக்க மாட்டான், எங்களை கையொட்டு போயிட்டுருவா என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அது சொல்வது தவறே. நபியவர்களுடைய சம்பவங்களை எடுத்து பார்த்தா நபியவங்க எப்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஒரு கடவுள் நபி அவர்கள், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோட வெளிவாசலுக்கு போனாங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஆயிஷா பத்தியா, ஆயிஷா ரீஷோடுமா. சுபஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் குலமாக்கள் நிறைய வழக்கம் இருந்திருக்கிறார்கள். நபிய அவங்க கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல, கிட்டத்தட்ட 54 வயசுல தந்த மனைவி ஆயிஷா கேட்டாங்க, ஆயிஷா நானும் நீங்களும் ரேஷோடுவோமா. குலமாக்கள் சொல்றாங்க, நபியவங்களுக்கு இருந்த பிஸிய மாதிரி உலகத்துல யாருக்கும் பிஸி இல்ல. நாங்க என்ன சொல்றோம், டூ பிஸி, டைட் ஷெட்யூல், நேரம் எடுக்கவே இல்லாது. அங்க ஃபாரின் டிராவல் இருக்குது, இங்க மீட்டிங் இருக்குது, அங்க அந்த மசூரா இருக்குது, 1000 வேலைகளை போட்டு இருக்கிறோம். ஆனா மனைவியோட அன்பாக நடந்து கொள்றதுக்குரிய சில நேரங்களை கொடுக்க தவறி இருக்கிறோம். நபியவங்க 1000 வேலைகள், பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது எல்லாத்தையும் வச்சுட்டு கேட்கிறாங்க, ஆயிஷா ரேஷோடுவோமா. சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா எவ்வளவு சந்தோஷம், நபியோங்க என்னோட ரேஷோட கேட்கிறாங்க. சொன்னாங்க, யாரும் சொல்ல ஓடுவோம், ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுறாங்க. அந்த ரேஸ்ல ஆயிஷா ரழியல்லாஹு முதலாவது வாராங்க, வெட்டினாங்க. இன்னொரு நாள் இதே போன நிலைமை, நபியோங்க கேட்கலாம், ஆயிஷா ரேஸ் ஓடுவோமா. சொன்னாங்க, யாரும் சொல்ல, ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோம். ரெண்டு பேரும் ரேஸ் ஓடினாங்க. அந்த ரேஸ நபியோங்க வெட்டினாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு பின்னால் எனக்கு உடம்பு போட்டுது, எனக்கு ஓட முடியாம போச்சு. நபியோங்க வெட்டினாங்க. நபியோங்க சொன்னாங்க, அன்றைக்கு நீங்க வெட்டினீங்க, இன்றைக்கு நான் வெட்டினேன் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கடா நபியோங்க, அந்த அளவுக்கு என்ன அல என்ன என்னோட அன்பா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. நானும் வாய வச்சு கொடுக்கணும். ஏராளமான சம்பவங்கள் இருக்குது, அழகான பேர்களை சொல்லி கூப்பிடுவாங்க. சிவத்த பெண்மணியே, யா சமரத்த புவாதி, என்னுடைய ஈர குழந்தை, மனைவியோடு இறக்கமாக இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி வார்த்தையால் சொல்லால் செயலால் நபியோடு செஞ்சு காட்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நான் இறக்கமாக இருக்கிறேன் என்று சொல்வது செயலால் காட்டுறது எந்த குற்றமும் கிடையாது. உள்ளம் இணைப்பு உண்டாகும். நாங்கெல்லாம் நினைச்ச ஒரு தவறான விஷயம் இருக்குது, இந்த குடும்ப வாழ்க்கைடா, உடம்பும் உடம்பும் ஒன்று சேருது, உடம்பும் உடம்பும் ஒன்று சேருது குடும்ப வாழ்க்கை அல்ல, உள்ளமும் உள்ளமும் ஒன்று சேர்வதுதான் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை. ஆறாவது விஷயம் அன்பானவர்களே, நேரம் கொடுப்போம். மனைவிக்கு போனுக்கல்ல, இன்டர்நெட்டுக்கல்ல, கூட்டாளி மாறுக்கல்ல, கிரவுண்டுக்கல்ல, நியூஸுக்கல்ல, நியூஸ் பேப்பருக்கல்ல, நேரம் கொடுக்கணும் மனைவிக்கு. கூட்டுக்குள்ள வந்துக்குவோமா, மகரிப்லேருந்து 9 மணி வரைக்கும் செலவு நியூஸோட இருக்கிறாங்க, செலவு மொபைலோட இருக்கிறாங்க, செலவு கம்ப்யூட்டரோட இருக்கிறாங்க, செலவு நியூஸ் பேப்பரோட இருக்கிறாங்க, செலவு வீட்டுல வந்து எல்லாத்தையும் ஒர்க் எடுத்துட்டு கூட்டாளிமா கிட்ட போறாங்க என்ஜாய் பண்றதுக்காக. நீ மனைவி வீட்டுல இருக்கிறா, ஆனா கணவன் இங்க ரெஸ்டூரண்ட்ல பட்டையில நைட் ஃபுல்லா இருக்கிறாரு கூட்டாளிமாரோட. அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக வாழ்வர்களை மறந்துடுவானாம், வீட்டுல ஒரு மனைவிய நான் முடிச்சு வச்சுட்டு தான் கூட்டாளிமாறு இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்தா, நிறைய கேசஸ் எடுத்து பார்த்தா, அதை ஸ்டடி பண்ணினா, அதை ஆராய்ச்சி பார்த்தா, குடும்பத்துக்கு நேரம் கொடுக்காத பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவளும் பார்த்தா கணவன் வீட்டில் சாமான கொண்டு வச்சிருக்கிறாரு, பொருளை கொண்டு வச்சிருக்கிறாரு, வாகனம் தந்திருக்கிறாரு, டிரைவர் தந்திருக்கிறாரு, ஆனா கணவன் அன்பு தராம இருந்திருக்கிறார். நிறைய விபரீதம் நடந்திருக்கிறது. குடும்பம் வசதியானவர்கள், கணவன் வசதியானவர், ஆனா பெண் இன்னொரு நபரோடு ஓடி போனார்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை தேடி பார்த்தா கணவன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். வாகனம் ஓடுமா, பணம் ஓடுமா, பொருள் ஓடுமா, வீடு ஓடுமா, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா எதை கணவன் மூலமாக எடுக்க முடியுமோ அந்த அன்பை மட்டும் கொடுக்காம இருந்திருக்கிறார். அந்த அன்பை தேடினால இன்னொரு நபரோடு ஓடி போன சம்பவங்கள் நிறைய இருக்குது. சில சின்ன வார்த்தைகள் உள்ளத்தை அப்படி சாட்டி விட்டு இருக்கிறேன். ஒரு சாதாரண நபர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறார், அழகாக இருக்கிறீங்களே என்று சொன்ன ஒரு வார்த்தை. கணவன் திருமணம் முடித்ததிலிருந்து மனைவியை பார்த்து நல்லா பசங்களா இருக்கிறீங்கன்னு சொன்னது கிடையாது. அந்த வார்த்தை அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அந்த நபரோடு தாக்கி விட்டது. அந்த நபரோடு ஒளியிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. என்ன சொல்லவார் அன்பானவர்களே, நேரம் கொடுப்போம். திருமணம் முடித்தவர்கள் போடுக்கல்ல. இந்த ரிசர்ச் சொல்லுது, 2 வாரத்துக்கு முன்னால ஒரு ரிசர்ச் சொல்லுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மனைவியோடு இருப்பதை விட போனோடு இருப்பதை தான் விரும்புகிறார்கள். தூங்குறது போனோட, எழும்புறது போனோட. அன்பானவர்களே, ஏன் திருமணம் முடித்திருக்கிறோம்? இதெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கு நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் எதிர்பார்க்கணுமா? ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. 7வது விஷயம் அன்பானவர்களே, அவருக்கு சில குற்றம் குறைகள் இருக்கும். மனைவி என்பவள் குற்றம் குறையோடு இருக்கக்கூடியவள் தான். நபியவங்க பெண்ணுக்கு உதாரணம் சொன்னாங்க, ஒரு பெண் என்பவள் ஒரு குருக்கட், ஒரு வளைஞ்சு எலும்பு மாதிரி, அதை நேராக்க முடியாது. அதை நேராக்குனீங்கடா அதை உடச்சி போட்டுருவீங்க. சில சில குறைகள் இருக்கும், ஞாபகமானது இருக்கும், தூக்கம் அதிகமாக இருக்கும், அதை சொல்றதை செய்ய முடியாத நிலைமை இருக்கும். பலவிதமான குறைகள் இருக்கலாம். அந்த குறைய மறந்து அவர்கிட்ட சில குறைகள் இருக்கும், உங்களுக்கு பிடிக்குது இல்லையா, அதை மறந்து உங்கள்கிட்ட பிடிக்க நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு போவோம். அந்த பிடிக்காத விஷயத்தை நீங்க திருத்த பார்த்தீங்கன்னா வாழ்க்கை உடஞ்சிடும். அன்பார்ந்த சகோதரர்களை செய்வர்களே, இந்த 7 விஷயம் அடிப்படை, இந்த 7 விஷயத்தை நம்ம வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள போவோம், சிரித்த முகத்தோட மனைவியுடைய விஷயத்துக்கு அட்டென்ட் பண்ணுவோம், அப்ரிசியேட் பண்ணுவோம், கிஃப்ட் கொடுப்போம், வீட்டுக்கு நேரம் கொடுப்போம், நான் கூட இறக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம், குறைகளை மன்னிச்சிடுவோம். சின்ன சின்ன குறைகள், நம்ம யாரும் சிஏடி ஆபீசர் அல்ல, கூட்டுக்குள்ள வந்து அந்த குறை, இந்த குறை, இந்த குறை, அந்த குறை, நாங்க ஆராய்ச்சி பண்ணாம அந்த குறைகளை மறந்து, இது என்னுடைய மனைவி, சில அடிப்படையில் குறைகள் இருக்கத்தான் செய்யும், இதுலதான் நல்லா என்னுடைய நிம்மதியை வச்சிருக்கிறான் என்று சொல்லி வாழ்க்கையை கழிப்பதற்கு நாங்க முடிஞ்சு கொள்வோம்டா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அன்பாகவர்களே, இந்த 3 விஷயம் சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன், அதோட வீட்டுக்கு எடுத்து போகும். உங்களோட வீட்டுல போய் மனைவிக்கு சொல்லுங்க, வீட்டுல உண்மையில குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். முதலாவது வீட்டுல சமைக்கிற நேரம் மனைவி ரிக்ரோடு சமைக்க சொல்லுங்க. டிவி பார்த்த வண்ணம், மூவிஸ் பார்த்த வண்ணம், பாட்டுகளை மியூசிக்கல கேட்ட வண்ணம் சமைக்கிறதுனால அந்த சாப்பாட்டிலே பிரச்சனை உருவாகணும். ரிக்ரோட சமைக்க சொல்லுங்க, துவாவோட சமைக்க சொல்லுங்க. அதுல சாப்பாட்டுல பரக்கத்து இருக்கும். சேர்ந்து சாப்பிடுவோம் அன்பார்ந்தவர்களே, நபியோங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பாடை தன் மனைவிமாருக்கு ஊட்டி விடுவாங்க. ஆனா எங்கட்டு ஒரு இருந்து விடுபட்டு போன ஒரு சூழ்நர், நாங்க எல்லாரும் தனியே தனியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். மனைவி ஏதோ வேலைக்காரி மாதிரி சமைச்சு வச்சிருப்பா, டேபிள்ல வச்சிருப்பா, நாங்க வந்து சாப்பிடுறோம். எல்லாம் முடிஞ்சபிறோம் கடைசியா மனைவி சாப்பிட்டு தொழில் வைக்கிறா. இது எங்கட கல்ச்சரா இல்ல, நாங்க சமைக்கணும், நாங்க சேர்ந்து மனைவி குழந்தைகளோட சாப்பிடணும். முதலாவது விஷயம் வீட்டுல கட்டாயம் சொல்லுங்க. சமைக்கக்கூடிய நேரம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஜிக்ரோடு சமைக்க சொல்லுங்க. இரண்டாவது விஷயம் சொல்லுங்க, அன்பார்ந்தவர்களோட மனைவிமாருக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க வீட்டிலிருந்து வெளியே வர நேரம், வீட்டிலிருந்து தொழிலுக்காக வெளியாகக்கூடிய நேரம் உங்களை வள்ளியனுப்பி வைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர சொல்லுங்க. நிறைய துவா இருக்கிறது. வாசல் வரைக்கும் வந்து உங்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பண்பை உண்டாக்க சொல்லுவோம். ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியே இல்லாமல் ஆகிடும். உங்களை சில சில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், அதை இல்லாமலாக்குறதுக்கு இந்த விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கும். வெளியே போற நேரம் துவா ஓதி கொண்டு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கணும். மூணாவது விஷயம், நீங்க வீட்டுக்கு வார நேரம் மனைவிக்கு சொல்லி வச்சிருக்கிறோம், உங்களை வெல்கம் பண்றதுக்கு மனைவி அழகான உடுப்புகளை உடுத்து உங்களை வெல்கம் பண்றது காத்து கொண்டிருக்கணும். போக்கோலையும் உங்களை அனுப்பி வச்சா, வரக்கோலையும் உங்களை வெல்கம் பண்றா, உங்களை அரவணைச்சு கொடுறதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறா. உள்ளத்து ஒரு சந்தோஷம் உண்டாகும், சலாம் உண்டாகும். இப்படி செய்யக்கூடிய நேரம் அன்பார்ந்தவர்களே, என்னென்ன குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் சொல்ல முடியாம இருந்துச்சோ அதைகள் எல்லாம் எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு தெரியாமலேயே எங்கட வாழ்க்கையில் இல்லாமலாக போகக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்கலாம். காரணம், இது மக்களால் ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்பட்டதல்ல, இது வஹியுடைய பரக்கத். நபி அவர்கள் சொன்னதே, நபி அவர்கள் செய்து காட்டியது, நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்கள குடும்பத்தார்ல என்னுடைய குடும்பத்தார்கள் மிக சிறந்தவன், நபி ஒரு சிறந்த கணவர். அதனால நமக்கும் ஒரு சிறந்த கணவராக ஆகுவதற்கெல்லாம் நம் அனைவர்களுக்கும் தோப்பிக்கேவானா. என்ன விஷயங்களை பேசினோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தோப்பிக்கேதா.
For more lectures, visit slhub.com.